திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி திருக்கோட்டும்பி. தும்பி என்பது வண்டு என்று சொல்லுகிற ஒரு ஜாதியை குறிக்கும். அந்த வண்டை தூது விடுவதாக இந்த பிரபந்தம் பாடியிருக்கிறதுனாலே இது திருக்கோட்டும்பி என்று பெயருடையதாக வருகிறது. மற்றும் ஒவ்வொரு பாட்டினுடைய ஈற்றிலையும் கோட்டும்பி என்ற சொல் இடம்பெறுகிறது. அப்படி பாட்டினுடைய இறுதியையே இந்த நூலுக்கு பெயராக அவர் அமைத்திருக்கிறார். மாணிக்கவாசு சுவாமிகள் தம்முடைய இறுதி காலத்தில் சிதம்பரத்தில் தங்கியிருக்கிற போது அங்கே பௌத்தர்களோடு போரிட்டு அவர்களை வாதிலே வென்ற பிறகு ஒரு நாள் இறைவனோடு தான் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற பெரிய ஆதரவு அவருக்கு எழுந்த காரணத்தினாலே இறைவனே தன்னை நோக்கி இன்னும் வாராது இருக்கிறானே என்று அவனிடத்திலே ஒரு வண்டை தூது விடுவதாக இந்த பிரபந்தத்தை அமைத்திருக்கிறார். கோட்டும்பி சென்று ஊதாய் கோட்டும்பி என்று ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் வருகிறது. ஊதுதல் என்பது ஒலித்தல், வண்டினுடைய ஒலி ஊதுதல் என்ற பொருளாக இங்கே நிற்கிறது. ஆகவே வண்டு என்ன செய்ய வேண்டும்? தன்னை தன்னால் காதலிக்கப்படுகிற காதலனிடத்திலே சென்று தன்னுடைய காதலை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அந்த தலைவி கேட்கிறார். ஊதுவாய் என்று சொன்னால் நீ விண்ணப்பம் செய்வாயாக, இறைவனிடத்திலே சென்று நீ விண்ணப்பித்து எனக்காக நீ விண்ணப்பம் செய் என்று அந்த வண்டை பார்த்து கேட்டுக்கொள்கிறார். அப்படி கேட்கின்ற போது இது ஊதுதல் என்ற ஒரு சொல்லுக்கு தேன் படுகுதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறதுனாலே கோத்தும்பி ஏ வண்டே, ஊதாய் என்று சொன்னவுடனே தேன் பருகாய் என்று ஏன் பொருள் சொல்லக்கூடாது என்று கூட சிலர் நினைக்கலாம். அப்படி இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லவும் அமையும்படியாக பாடல் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த பகுதியிலே ஒரே ஒரு பாடல் மட்டும் அது நிச்சயமாக தூதுக்கே உரியதாக அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ரெண்டு பொருள் சொல்ல முடியாது. மற்ற எல்லா பாட்டிலும் வண்டை பார்த்து நீ இறைவனிடத்திலுள்ள பேரின்பமாக தேனை சென்று ஊது பருகுவாயாக என்று உரை சொல்ல முடிந்தாலும் அந்த ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் அவ்வாறு உரை செய்ய முடியாது. அதனாலே அங்கே அது என்ன பொருளே அமைகிறது என்று கேட்டால் தூது சொல்லி வா, எனக்காக நீ தூது சொல்ல வேண்டும் என்று அவள் கேட்கிற. 13வது பாட்டிலே கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. 13வது பாட்டில கடைசி பகுதியில கோம் அந்த பெருமான் என்னை கூட என்னிடத்திலே வந்து அவன் சேர வேண்டும். அப்படி சேருவதற்காக கோத்தும்பி ஏ வண்டே, ஊதாய் நீ தூது சொல்லுவாயாக என்று உரை சொன்னால்தான் அங்கே பொருள் சொல்லியார். இறைவன் என்னவென்று கூடுவதற்காக நீ தேனை குடின்னு சொன்னா அர்த்தமாகாது. ஆகவே தேனை பருகுக என்று சொல்லுகிற பொருள் மற்ற 19 பாட்டுக்கும் பொருத்தும். ஆனால் தூது சொல்லுக என்பது 20 பாட்டுக்கும் பொருத்தும். ஆகவே இதை தூது சொல்லுக என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். பழைய உரைகள் கூட இதை வண்டை தூதாக அனுப்புதல் என்றுதான் அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். அதை நாம் ஆய்வு செய்து உங்களுக்கு நான் கற்கிறேன். பண்ட உரை பழைய உரையில வண்டை தூது விடுகன்னு எழுதிவிட்டார்கள். ஆனா அது தூதுதானா அல்ல வண்டையை பார்த்து நீ தேன் பருகு என்று சொல்ல வண்டை ஏவுகிறாரா என்ற ரெண்டு பொருளையும் நாம் எல்லா பாட்டிலையும் பொருத்தி பார்த்து ஒரு முடிவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இனி ஒவ்வொரு பாடலாக அதில் ஆசிரியர் மாணிக்கவாச சுவாமிகள் நமக்கு என்ன தெரிவிக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். பூவேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாவேறு செல்வியும் நாரணனும் நான் மறையும் மாவேறு சோதியும் வானவரும் தாமரியா சேவேறு சேவடிக்கே சென்று ஊதாய் கோட்டும்பி. சேவடிக்கே இறைவனுடைய சிவந்த திருவடிக்கே அந்த திருவடிக்கண் சென்று கோட்டும்பி ஏ அரச வண்டே ஊதாய் விண்ணப்பம் செய்வாயாக, திருவடிக்கண் நீ விண்ணப்பம் செய்ய என்று சொல்கிறார். இறைவனிடத்திலே ஒன்றை தெரிவித்துக் கொள்வதே விண்ணப்பம் செய்தல் என்பது மரபு சொல். அப்படி மரபு விண்ணப்பிக்கின்ற போதும் கூட பெரியவரிடத்திலே நேரே விண்ணப்பிப்பதற்காக சொல்ற வழக்கம் இல்ல, திருவடிக்க விண்ணப்பித்துக் கொள்வது என்றுதான் வழக்கம். நம்முடைய அப்பர் சுவாமிகள் கூட பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்ட விண்ணப்பம், திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் நான் செய்து கொள்கிறேன். இறைவனுக்கு தான் விண்ணப்பம் செய்கிறார். இறைவனுக்கு விண்ணப்பம் செய்தாலும் அதை திருவடிக்கன் விண்ணப்பம் செய்வது என்பதுதான் வழக்கம். இப்ப குருமா சன்னிதானங்கள்லாம் தவம் கேட்கிற போது கூட அவங்க என்ன பண்ணுகிறார்கள் என்றால், திருவடியை தரிசிக்க தரிசிக்க வருகிறது, தரிசிக்கப்பாலது என்றுதான் அந்த முகவரியில எழுவார்கள். திவ்ய சமூகத்துக்கு என்றெல்லாம் எழுதுவார்கள். ஆகவே திருவடிக்கு என்று சொல்லுகிறதை முதல்லே இங்கே சொல்லி விடுகிறார்கள். இது திருவடிக்கு விண்ணப்பம் செய்வது என்பதை நன்கு உணர்த்துவதற்காகவே சேவடிக்கே சென்று அப்பெருமானுடைய திருவடிக்கண் சென்று ஊதாய் விண்ணப்பம் செய்வாயாக என்று சொன்னார். எதை விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதை ஒண்ணுமே சொல்லல. ஆனால் அந்த சேவடியினுடைய பெருமையை விளக்குகிறார். சேவடி யார் யாருக்கு அப்பாற்பட்டது என்று கேட்டால், பூவேறு கோணும் தாமரையில் ஏறி உட்கார்ந்திருக்கின்ற பரமதேவனும் அறியா சேவடி, புரந்தரனும் அறியா சேவடி, இந்திரனாலும் அறியப்படாத திருவடி, பொற்பு அமைந்தனாவேறு செல்வி, நா ஏறு செல்வி, நாக்கிலே மிக்கவளாக இருக்கிற கலைமகள், பொற்பமைந்த அழகு வாய்ந்த கல்வியே ஒரு அழகானதனாலே பொற்பமைந்தன்னு சொல்ற. பொற்பமைந்த நாவேறு சொல்லி செல்வியும் அறியா சேவடி, அவளாலும் காண முடியாத இறைவனுடைய திருவடி, நாரணனும் அறியா சேவடி, நாராயணனும் கண்டு பார்க்க முடியாத திருவடி, நான் மறையும் நான்கு வேதங்களும் கண்டுகொள்ளவில்லை, வேதமும் அவனுடைய திருவடியை தேடி தேடி இழைத்து போயிருக்கிறது, அந்த வேதங்களாலும் அறியப்படாத திருவடி, மாவேறு சோதியும், அது ஒரு புதிய சொல் இங்கே கையாண்டிருக்க. இதுவரையிலும் வந்த சொற்கள் எல்லாம் நாம் பழக்கத்தினாலே அது என்னென்ன பெயர் என்று அதை பார்த்த உடனே சொல்ல முடியும். இங்கே சோதினா ஒரு ஒளி, மா ஏறு என்றால் ஒரு விலங்கிலே ஏறி வருகிற சோதி, விலங்கில் ஏறி வருகிறவர் யார், ஆனா அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கணும், அவர் தான் அறியா சேவடி, அவராலும் இறைவன் திருவடி காண முடியாததா இருக்கு. இந்த பட்டியல்ல இவரும் ஒருத்தர். எப்படி பிரம்மா விஷ்ணு இந்திரன் இவரெல்லாம் எப்படி இறைவன் திருவடிய காண முடியலையோ, அதுபோல மாவேறு சோதியில் உள்ள ஒருவரும் இறைவன் திருவடியை பார்க்காதவர் தான். ஆக இறைவன் திருவடியை பார்க்காத ஒருவராக இருக்கணும், அவர் ஒரு ஏதோ ஒரு விலங்கில் ஏறி வர வேண்டும், ஒளி என்ற பெயருடையவராய் இருக்கணும். இதுக்கு ஒரே என்ன எழுதினார்கள், ருத்ரன் எழுதிவிட்டார். மா என்றார் ரிஷபம், ரிஷபத்தில் ஏறி வருகிற குருத்ரன். அப்ப ருத்ரனால் காணப்படாத சேவடினா சிவபெருமான் தான். ருத்ரனும் சிவன், இவனும் சிவன் சொன்னா அப்புறம் பொருள் சரியா வருமா, சரியா எப்படி வர முடியும். நீ பார்க்கிற கீழே சொல்லுகிற சேவடியை சொல்ற போது சேவேறு சேவடின்னு வேற சொல்ற. ரிஷபத்தில் ஏறி வருகிற திருவடி, அப்ப ரிஷபத்தில் ஏறி வருகிற சிவன திருவடின்னு நாலாவது வரியில சொல்ற போது, மூணாவது வரியிலையும் அதே ரிஷபத்தில் ஏறி வருகிற சோதி ஆகிய ருத்ரன் உரை எழுதுனா ருத்ரனால் பார்க்க முடியாத சிவன் அப்புறம் அர்த்தமாகாது. அதனாலே ருத்ரன் ரிஷபத்தில் ஏறி வருகிறான் என்று சொல்லுகிற வழக்கமும் கிடையாது. அப்போ அது வேறு உரை காண வேண்டும். சோதி என்றால் ஒளி, ஒளி என்பது அக்னியைத்தான் குறி. அக்னிக்கு ஒளிமயமானவன் பிரகாசமானவன், அக்னிக்கு ஒரு வாகனம் உண்டு, அதுக்கு மான், மான் தான் அவனுக்கு மான் என்று சொல்கிற விலங்கு. மான் என்ற விலங்கிலே வாகனமாக கொண்டு வருகிறவன் அக்னி, அக்னியாலும் அறியப்படாத சிவபெருமான் என்று சொல்றார். ஆகவே பிரம்மன், அதுக்கப்புறம் இந்திரன், திருமால், கலைமகள், வேதம், இத்தனை பேரோடு கூட அக்னியாலும் அறியப்படாத சிவபெருமான் என்று சொன்னார். ஏன் அக்னியை இங்க கொண்டு வந்து சொன்னார் என்று கேட்டால், இதுவரையில எங்கேயுமே அக்னியால் காணப்படாத என்ற ஒரு அடைமொழி இறைவனுக்கு இடத்திலே சொல்றதை இங்கே பார்க்க முடியலையே, இங்க புதுசா சொல்றாரே என்றால், அக்னி ஒரு நடு நிற்கிற ஒரு பாத்திரம், வேள்வி செய்கிற போது வேள்வியில அக்னி நின்று கொண்டிருக்கிறான், அபிஸ் கொடுக்கிற போது அந்த அபிஸை அக்னி வாங்கிட்டு போய் எந்தெந்த தேவருக்கு கொடுக்கணுமோ அந்த நேரம் அந்த தேவர்களுக்கு எல்லாம் கொடுக்கறான். இந்திரனுக்கு கொடுனா இந்திரனை தெரிஞ்சு போய் கொடுத்துட்டு வந்துடுறான், திருமால் கொடுனா திருமால் கொடுத்துடுறான், சிவனுக்கு கொடுனா சிவனுக்கும் கொடுக்கறான் தானே. அப்போ அந்த அக்னியில ஆகுதி பண்ணும் போது இது சிவனுக்கு ஆகட்டும் என்று அக்னியில் விடுகிற போது அந்த அபிஷையும் அக்னி சிவனுக்கு கொண்டு போய் தானே கொடுத்திருப்பான். கொடுத்த போது அவன் அக்னி பார்த்தானே இருக்கணும். ஆனால் அந்த அக்னி அபிஷை கொடுக்கிற போதும் கூட இறைவனை பார்க்க முடியாது என்ற கருத்துக்காக தான் இங்க சொல்ல வர. மற்றவர்கள் இறைவனை பார்க்க முடியாது என்பதற்கு தனித்தனி கதை இருக்கு. அக்னி இறைவனை பார்க்க முடியாது என்பதற்கு ஏன் பார்க்க முடியாது, அபிஷ் கொடுக்கும் போது அபிஷை எல்லா தேவர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கிறவன் அக்னியா இருக்கான், அதுபோல சிவனுக்கு அபிஷ் கொடுத்தா சிவனுக்கும் அந்த அக்னி தானே தூக்கிட்டு போவான், இறைவன் கையில கொடுக்கிற போது எதுக்கே இறைவனை பார்த்துக்குவானா அல்லவா அப்படின்னு கேட்டால், அப்போ கொடுக்கிற போது கூட மறைந்திருந்துதான் இறைவன் பெற்றுக் கொள்ளுகிறானே தவிர அக்னிக்கு அவன் காட்சி கொடுப்பது இல்லை, அக்னியாலும் அவன் பார்க்க முடியாது. கொண்டு போய் கொடுக்கலாமே தவிர அவன் கொடுப்பதை மறைந்திருந்து ஏற்கிறவன். ஆகவேதான் அக்னியாலும் பார்க்க முடியாது என்பதை கடைசியில் கொண்டு போய் வைத்து ஒரு புதிய ஒரு செய்தியை மாணிக்க வாசகர் இங்கே நமக்கு தெரிவித்திருக்கிறார். மாவே சோதியும் மான் என்ற ஒரு விலங்கிலே ஏறி வருகிறேன். ஜோதி வடிவமாக இருக்கிற அக்னி சுரூபமாக இருக்கிற அக்னி தேவனாலும் வானவரும் தேவர்களாலும் தாம் அறியா அறிந்து கொள்ள மாட்டாத சேவேறு சேவடிக்கே ரிஷபத்தில் ஏறி வருகின்ற திருவடி ஆகிய சிவனுக்கு சென்று ஊதாய் சென்று விண்ணப்பம் செய்வாய். எதை என்று சொன்னால் என்னுடைய காதலை என்பது வருவித்துக் கொள்ளவே. இங்க தலைவி வண்டை தூது விடுகின்றாள். ஆகையினாலே அவள் என்ன சொல்றாள், ஏ வண்டே எனக்காக என் காதலை நீ இறைவனிடத்திலே சொல்லு, அவன் என்னிடத்திலே வர வேண்டும் என்பதற்கு பொருள். நான் யார், என் உள்ளம் ஆர், ஞானங்களார் என்னை யார் அறிவாயார், பானோ பிரான் என்னை ஆண்டிலனேல், வானோபிரான் என்னை ஆண்டிலனேல். இந்த வரியை முதல்ல எடுத்துக்கணும். வானோர் பிரானாகிய தேவர்களுக்கு தலைவனாகிய தேவாதி தேவனாக இருக்கிற பரமேஸ்வரன் குருநாதராக எழுந்தருளி குருந்த மரத்தடியிலே வந்திருந்து மாணிக்க வாசகரை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஏற்றுக்கொள்ளாது போயிருந்தால் மாணிக்க வாசகருக்கு குருந்த மடத்திலே சிவபெருமான் வரல. சிவபெருமான் அவரை சிஷ்யராக எடுத்துக்கொள்ள மறுபடியும் அந்த மாணிக்க வாசகர் பாண்டியனுக்கு மந்திரியாவே இருக்காருன்னு வச்சுக்குவோம். வைத்திருந்தோ என்ன நடக்கும் என்பதை மாணிக்க வாசகரே நினைச்சு பார்த்து சொல்ற. வானோர் வீரான் தேவர்களுக்கு தலைவனாகிய சிவன் என்னை ஆண்டிலனேல் என்னை திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளாது போயிருப்பானே. ஆனால் நான்கார், நான் மாணிக்க வாசகன் என்றா என்னை உலகம் சொல்லும். அந்த பாண்டியனுக்கு ஒரு மந்திரின்னு தானே என்ன சொல்லும். மாணிக்க வாசகன் என்று இறைவன் அல்லவா தனக்கு பெயர் கொடுத்திருக்கிறார். இந்த பெயர் அவருக்கு எப்படி கிடைக்கும்? நான் யார், மாணிக்கவாசன் என்று இறைவரால் பெயர் பட்ட நான் இந்த உலகத்திலே. அப்ப தெரியுமா, என் உள்ளம் ஆர், என் மனம் பெற்றிருக்கிற ஞானம் பெற்ற என் உள்ளம்தான் எவ்வளவு உடைய உயருடையது. அப்போ ஞானம் பெறாது போனால் என் உள்ளம் சாதாரண உயிராகத்தானே இருந்திருக்கும். ஞானங்களார், நான் பெற்ற ஞானங்கள் எனக்கு என்ன தெரிந்திருக்கும், ஞானங்கள் எல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சு இறைவன் வந்து எனக்கு உணர்த்தலேன்னா எனக்கு எந்த ஞானமும் கிடைச்சிருக்காதே. என்னை ஆர் அறிவார், மாணிக்கவாசகன் என்று இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னை பற்றி யாராவது தெரிந்திருப்பார்களா? ஒருத்தருக்குமே தெரியாதே. இறைவன் ஆட்கொண்ட பிறகுதானே எனக்கு பெருமையே ஏற்பட்டது. இந்த சிதம்பரத்திலே நான் தங்கி இருந்த போது இறைவன் எனக்கு பல்லக்கு கொடுத்து அடைச்சு கொண்டு வர சொல்லி புத்தரோடு வாதிடலாம் செய்திருக்கிறானே. இவ்வளவு பெருமை எதனால எனக்கு கிடைத்தது? இறைவன் ஆட்கொண்டதால். இறைவன் ஆட்கொள்ளவில்லை என்றால் என்னை யார் அறிவார்? எனக்கு அவன் வெற்றி எல்லாம் கொடுத்து பெருமை கொடுத்திருக்கிறதுனால தான் எல்லாரும் என்னை அறிகிறார்கள். இல்ல என்னை அறிய முடியுமா? மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உன் பலி தேரம்பலவன், உன் பலி தேரம்பலவன் சாப்பிடுவதற்காக பிச்சையை தேடிக்கொண்டு போகிற அம்பலத்திலே வாழ்கிற பெருமான். அம்பலம் என்பது ரெண்டு பொருள். அம்பலம் என்பது பொன்னம்பலம் என்ற ஞான சபை. இன்னொன்று அம்பலம் என்பது ஊருக்கு நடுவில் எல்லா மக்களும் படுத்து கிடக்கக்கூடிய ஒரு பொதுவிடம். யார் வேணாலும் போலாம், யார் வேணாலும் வரலாம், கேட்பாரே இல்லாத ஒரு இடம் அதுதான் அம்பலம். அம்பலம் அது திறந்த இடம், இன்னாருக்குதான் உரியதுன்னு கிடையாது, யார் வேணாலும் போகலாம். அப்படி அம்பலத்தே அம்பலத்தில் இருக்கிறான். உன் பலி தேர், வீடு விடாம பிச்சை எடுத்துட்டு அந்த அம்பலத்திலே படுத்து கிடக்கிறான் அவன். கொஞ்சம் இழிவா வேடிக்கையா பேசுறது இந்த பாட்டு. அது மட்டுமல்ல, மதிமை அங்கி இறைவன் தன்னுடைய அறிவு கூட கெட்டுவிட்டது, அவருக்கு அறிவு சரியா இல்ல போல இருக்கு. அதனால பலிக்கு வருகிறானே, அந்த கையில இருக்கிற பாத்திரத்துல கொஞ்சம் மாமிசம் ஒட்டிக்கிட்டு இருக்க, இதுல பிச்சை கேட்கலாம்னு தெரிய வேண்டாம். ஊனார் உடைய தலையில் மாமிசம் ஒட்டி கொண்டிருக்க கூடிய அந்த ஓட்டை எடுத்துக்கிட்டு பலி கேட்க வர்றான். வந்து ஊடு ஊடா பிச்சை கேட்கிறான். சாப்பிட்டு போய் எல்லாரும் பட்டு கிடக்குற அம்பலத்திலே தங்கி இருக்கிறானே என்று இது இகழ்வது போல் சொல்றான். இது இகழ்ச்சி அல்ல, அப்படியே வேற பொருள் மாத்தணும். மதி மயங்கி சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டு, மயங்குதல் என்பது கலத்தல் அணிந்து கொள்ளுதல் என்று ஒரு பொருள். சந்திரனை தலையில் சூடி ஊனார் உடை தலையில், ஊன் என்றால் உடம்பு, ஒருவர் உடம்பிலே இருந்து எடுக்கப்பட்டதாகிய உடைந்து போன தலை, பிரம்மனது உடம்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தலை, பிரம்ம கபாலத்தை. உன் பலிதேர், சாப்பிடுவதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் போய் எனக்கு பலி கொடு என்று கேட்கிறவன் அம்பலவன் ஞான சபையிலே கூத்தாடுகிறான். இது எல்லாரும் கிடக்கிற அம்பலம் அல்ல, இங்க எந்திருக்கிற அம்பலம் என்பது இரண்டாவது பொருள் ஞான சபை சிச்சபேசன் சிச்சபா என்று சொல்லுகிற இடத்திலே இருக்கிறவன். தேனார் கமலமே சென்று அப்பேற்பட்டவனுடைய பேரின்பத்தை சொட்டுகிற கமலம் தாமரை போன்ற திருவடியை சென்று அடைந்து கோத்தும்பி ஊதாய் ஏ வண்டே நீ தூது சொல். இறைவனுடைய திருவடிக்கு தூது சொல்னு சொன்னார். இந்த பாட்டில திருவடி என்று சொல்லாமல் கமலம் என்று சொல்றார். அங்க இருக்கிற திருவடியும் கமலத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா என்னாகும், தாமரை பொன்னாறு திருவடிக்கு ஒன்றுண்டு. அங்கு சேவடி, அங்கு சேவடி என்றார், இங்கு கமலமே என்றார். தாமரைப்பூ போன்ற திருவடி, தாமரை ஆகிய திருவடியிலே சென்று எனக்காக நீ விண்ணப்பம் செய் என்று அந்த வண்டை கேட்டார். தினத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்டொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி கோத்தும்பி ஏ அரச வண்டே சென்று ஊதாய் நீ அவன் இருக்கிற இடத்திலே போய் தூது சொல்லுக. இப்படி அர்த்தம் பண்ணு. இப்படி இல்லாம தேன் குடிக்கன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம்னு சொன்ன பாருங்க, ஊதாய் ஊதுதல்னா தேன் குடிக்க. இந்த வண்டி எங்கே தேன் குடிச்சுட்டு இருந்தது வரையிலும் ஒவ்வொரு பூவிலும் இருக்கிற தேனை குடிச்சுது. அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த பூ பார்த்து நீ தேன் குடிக்க போறியே, அந்த பூவில எவ்வளவு தேன் இருக்கு, ஒரு திணை அளவு, ஒரு ஒரு சொத்துக்கும் பாதி அளவு கால அளவு தானே தேன் இருக்கு. தினை தனை உள்ளது, தினை அளவு, தனைனா அளவு, இத்தனை இவ்வளவு அப்படி சொல்றோம்ல, அதான் திணை தனைனா திணை அளவு, திணை அளவு தேன் உள்ளது ஒரு பூ. தினைத்தனை உள்ளது ஓர் பூவினில், ஒரு பூவினில் இருக்கிற தேன், அவ்வளவு கொஞ்சமா இருக்கிற தேனை நீ போய் உண்ணாரு. ஒரு பூவில போய் உட்கார்ந்தா ஒரு வயறு நிறைய ஒரு அம்சு தேனாவது கிடைக்கணும், அப்படி இல்லையே. உனக்கு ஒவ்வொரு பூலையும் ஒரு திணை அளவு தானே தேன் கிடைக்கும். இதுக்காக ஏன் நீ பூக்கு பூ போய் உட்கார்ந்து இருக்கிறேன் அந்த தேனை உண்ணாமல் என்ன வரணும், நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்ளக ஆனந்த தேன் சொரியும். இன்னொரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு தேன் சொரிகிறது, அப்படியே ஊற்றி கொண்டு மழையா பொழிந்து கொண்டு இருக்கிறது. நினைத்தோறும் நினைத்தாலே தேன் சொட்டும், காண்டோறும் அதை போய் பார்த்தாலே தேன் சொட்டும், பேசுந்தோறும் அங்க போய் பார்க்கவேனா, அங்க உட்கார்ந்துட்டு நான் பேசினா கூட அங்க தேன் சொட்டும். எப்போதும் எந்த நேரத்திலும் இடைவிடா இடைவிடாது தேன் ஒழுகி கொண்டே இருக்கும். பூவில ஒரு தேன் இருக்கும், ஒரு சொட்டுதான் இருக்கும், குடிச்சுட்டா அப்புறம் தேன் இருக்காது அந்த பூவில வராது. ஆனா அந்த இறைவனிடத்துல இருக்கிற தேன் நீ குடிச்சுட்டா கூட மறுபடியும் 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 வந்துகிட்டே இருக்கும், எப்போதும் தேன் இருந்து கொண்டே இருக்கும். எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக எல்லா எலும்பும் உள்ளே கரைந்து போகும்படியாக ஆனந்த தேன் சொரியும், மகிழ்ச்சியான தேனை அது சொரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி சொரிந்து கொண்டிருப்பதையா குனிப்பு உடையான் கூத்தாடுகிறவன், குனிப்பு என்றால் கூத்து, தில்லையிலே அம்பலத்திலே அவன் ஆடுகின்ற ஆட்டத்துக்கு குனிப்பு என்று பெயர். குனித்தல் ஆடுதல், கூத்தாடுதல். குனிப்புடையானுக்கே கூத்தாடுகின்றவனுக்கு வளைந்து வளைந்து ஆடுகிறதுனாலே அந்த கூத்தாட்டுக்கு குனிப்பு என்றே ஒரு பெயர். அந்த குனிப்புடையவனிடத்திலே சென்று நீ தேன் பருகு என்று உரை சொல்லலாம். அதுக்கு ஒரு ஒரு உரை சொல்றாப்புல ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு. ஆனா இப்ப நான் தூது சொல்லுவதாக, ஏ வண்டே நீ தூது சொல்லு, இப்ப தேன் குடிக்கிறத பத்தி அதுக்கு பேச்சு இல்ல. இப்ப வண்டே நீ போய் இந்த தேன் குடின்னு சொல்லவே சொல்லக்கூடாது. நீ வண்டே எனக்காக போய் நீ தூது சொல். அப்ப மற்றபடி இந்த பாட்டை யாருக்காக கொண்டு போறாருன்னா, நமக்காக. இந்த உலகத்திலே நாமெல்லாம் வாழறோம், நாம் வாழுகிற நமக்காக இறைவன் என்ன பண்ணுகிறான், இந்த உலகத்திலே இப்படியே கிடந்த உழல்கிறீர்கள், இந்த உலகத்திலிருந்து நீங்க கடைத்தேற வேண்டும் என்று இறைவன் நமக்கு சொல்ல வருகிறார். தீனைத்தானே உள்ளதோர் பூவினில், பூவினில் பூலோகத்தில், இங்க பூங்கிறதுக்கு வேற உரை. முன்ன நான் என்ன சொன்னேன், வண்டுக்காக பூனா ஒரு மலர்ன்னு சொன்னேன், இங்க நான் பூனா பூலோகம், பூமி, பூங்கிறதுக்கு பூலோகம் என்ற ஒரு பொருள், பூமின்னு ஒரு பொருள். பூலோகத்தில் இருக்கிற இன்பம் சிற்றின்பம், அது திணை அளவு இன்பம். தினைத்தனை உள்ளாதோர் திணை திணை அளவாக இருக்கிற பூலோகத்தில் உள்ளதான தேன் சிற்றின்பத்தை உண்ணாதே. நாம் உண்ணாமல் இருப்பதற்காக இந்த பூலோகத்தில் பிறந்து பூலோகத்தில் இருக்கிற சிற்றின்பமாகிய தேனை உண்ணாதே. நாம் உண்ணாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு பேரின்பம் கிடைக்கும். பேரின்பமாகிய தேன் கிடைச்சா சிற்றின்பத்தை குடிக்க மாட்டோம். ஆக சிற்றின்பமாகிய இந்த தேனை நாம் உண்ணாமல் இருப்பதற்காக இறைவன் வேறொரு வழி நமக்கு காட்டுகிறான். என்ன வழி? நினைத்தோறும் காண்டொரும் பேசுந்தோறும் எப்போதும் நினைச்சாலும் பேசினாலும் கண்டாலும் எந்த காலத்திலும் நம் உள்ள எலும்பு எகிழ்ந்து உருகும்படியாக ஆனந்தத்தேடு சிதம்பரத்தில் சொரிந்து கொண்டிருக்கிறார். சிதம்பரத்தில் இருக்கிற பெருமானை போய் தரிசனம் பண்ணிவிட்டா பிறப்பு கிடையாது, பிறவி நீங்கும். ஆகவே தினைத்தனை உள்ளதொரு பூமியில் தேன் உண்ணாமல் இருப்பதுன்னா பிறவாதிருப்பதுன்னு அர்த்தம். இந்த பூலோகத்தில் தேன் உண்ணாதிருத்தல் என்பது பிறவி எடுக்காமல் இருப்பது. பிறவி எடுக்காமல் இருப்பதற்காக அங்கே கூத்தாடி கொண்டிருக்கிறான். அந்த பெருமானுடைய திருவடிக்கு சென்று நீ எனக்காக நீ தூது செய், தூது சொல்லுவாயாக என்று வேண்டிக் கொள்ள ரெண்டு விதமான உரை இந்த பாட்டுக்கு நாம் கொண்டு வருகிறோம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா வென்றவான் கருணை சுண்ணப்பொன் ஈற்றக்கே சென்றுதாய் கோத்தும்பி. கண்ணப்பன் கொப்பதோர் அன்பு, கண்ணப்பனிடத்திலே அன்பு இருந்தது, என்னிடத்திலே அன்பு இருக்கா என்று கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்றார்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அந்த அன்பு என்னிடத்தில் இல்லை. கண்ணப்பன் ஒப்பதாகிய ஒரு அன்பு இல்லாவிட்டா அதுல கொஞ்சமாவது அன்பு இருக்குன்னு அர்த்தமாயிடும். இப்படி பொறை சொல்றோம்னு வச்சுங்கோ, கண்ணப்பன் இடத்துல இருக்கிற அன்பு என்னிடத்துல இல்ல அப்படின்னா அதுல முக்காவாசி அன்பு அல்ல அறவாசி அன்பாவது கொஞ்சமாவது என்கிட்ட இருக்குன்னு அர்த்தமாயிடும். ஐயா அவர் ஒரு பெரிய பணக்காரரு, அவரு செல்வம் என்கிட்ட இல்லையான்னு ஒருத்தன் சொன்னான், அப்படின்னா அவர் இதுல பாதி செல்வம் அல்லதுல காலளவு செல்வமாவது ஏதோ கொஞ்சம் என்கிட்ட இருக்குன்னு அர்த்தமாயிடும். அதுவும் கிடையாது. இது என்ன பண்றான்னா எதிர்நிலை ஓமைன்னு பேர். இந்த ஓமைக்கு அவங்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னிடத்துல அன்பே இல்லாமையாக நான் இருக்கிறேன். கண்ணப்பன் ஒப்பது என்றால் கண்ணப்பனிடத்தில் இருப்பதாகிய அன்பில் இல்லாமையை உடைய நான். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை, அந்த அன்பின்மை அவனுக்கு அன்பு உடைமை, எனக்கு அன்பு இன்மை. அன்பின்மையை கண்டவன் என்னிடத்துல அன்பே இல்லாதிருப்பதை பார்த்த பிறகும் கூட இறைவன் என்னையும் கடத்தேத்துன்னு வந்துட்டான். அன்புடைய கண்ணப்பனை மட்டும்தானா கரை சேர்க்கறது? அன்பு இல்லாதவனின் கரை சேர்க்க இறைவனுக்கு என்ன நோக்கம்? எல்லா உயிரும் மோட்சம் போகணும், ஒருத்தர் போய் ஒருத்தர் போகாம விட்டுறதுங்கிறது கடவுளுடைய கொள்கை அல்ல. கடவுள் எல்லாருக்குமே மோட்சத்தை கொடுக்கிறார், ஆகலினாலே அதை தெரிவிப்பான் வேண்டி. கண்ணப்பனுக்கு போன்ற பேரன்பு என்னிடத்தில் இல்லாவிட்டாலும் அன்பே இல்லாமையுடையனாக நான் இருந்தாலும் என்னப்பன் என்னுடைய இறைவன் என்னொப்பில் எனக்கு இருக்கிற அளவில் என்னையும் ஆட்கண்டருளி என்னையும் அடியனாக ஏற்றுக்கொண்டார். வண்ணப்பணித்து என்னை திருத்தமாக வேலை வாங்கினான், பணித்தான்னா ஏவினான். இந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை செய், இந்த கோயிலை கட்டு, அரசனுக்காக கொண்டு வந்த குதிரையெல்லாம் வாங்க வேண்டாம், அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டுன்னு என்னை சிறந்த முறையிலே திருத்தி விட்டான். வண்ண சிறப்பான முறையிலே பணித்து என்னை ஏவினான். வா என்றவான் கருணை அப்படி இந்த கோயில் எல்லாம் கட்டிவிட்டு அதுக்கு பிறகு நீ சிதம்பரத்துக்கு வான்னு சொன்ன. வா என்றவான் கருணைன்னா சில பேர் என்ன அர்த்தம் சொல்றாங்க, இவர் மாணிக்க வாசர் கோயில்கிட்ட போயிட்டே இருக்கும்போது குருந்த படத்தில் உட்கார்ந்த சுவாமி இங்க வாப்பா இங்க வா உனக்கு நான் உபதேசம் பண்றேன்னு மொத முத கூட்டாரு, அந்த வா என்றவான் கருணைன்னு அர்த்தம் சொல்றாரு. இது இல்ல, அவன் தான் எல்லாம் முடிச்சுட்டானே ஆட்கொண்டான். அதுக்கு பிறகு வந்து அவனை வண்ணப்பணித்து கோயில் எல்லாம் கட்டுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாரு இறைவன், அந்த அக்னி தீர்த்தத்துல போய் ஜோதியா எழுந்து நீ சிதம்பரத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சார். அப்ப வா என்று சொன்னது எப்போ? கடைசியில தான் மறைய போற நேரத்துல. வா என்றவான் கருணை என்னை சிதம்பரத்துக்கு வா என்று சொல்லிய அந்த கருணை பெருமான் இருக்கானே, அந்த கருணை பெருமான் அவனிடத்திலே சென்று நீ ஊதாய், அவனிடத்திலே சென்று நீ எனக்கு தூது செல்ல வேண்டும். அவன் இன்னும் எப்படிப்பட்டவன்? சுண்ண பொன்னீற்றன், உடம்பிலே திருநீர் பூசி இருக்கிறான், திருநீரை என்ன என்று நினைச்சு பூச்சிருக்கிறான். சுண்ணம் வாசனை பொடியை உடம்பிலே பூச்சிக் கொள்ளுகிறவர்கள் எப்படி விரும்பி பூசுவார்களோ அது போல அவன் திருநீரை பூசுகிறான். இறைவனுக்கு சுண்ணம் என்பது திருநீரு தான், அவன் சுண்ணம் பூசிக்கிறது கிடையாது, திருநீரை சுண்ணமாக அவன் அணிந்து கொள்ளுகிறான் என்பதை அங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடத்திங்கள் சூணாமணியும் சுண்ணவன் சந்தன சாந்தும் சுண்ணம், சுண்ணம் என்று சொல்லுகின்ற வாசனை பொடியை போல வெண் சந்தனம் சாந்து என்பது அந்த திருநீற்றை சந்தன சாந்துன்னு சொல்றார். ஆக திருநீற்றை சுண்ணமாக கருதி இறைவன் சாத்திக் கொண்டிருக்கிற பெருமான். ஆகவே திருநீர் தான் அவனுக்கு முக்கியமே தவிர கொடி அவனுக்கு முக்கியம் அல்ல. அதனால சுண்ணத்தை போல பொன்னியிற்றற்கே பொன்மயமான உயர்ந்த திருநீற்றி பூச்சி இருக்கிற அந்த பெருமானுக்கு சென்று எனக்காக நீ தூதி சொல்லி வா என்று அனுப்பினாள். தேவர் தேவர் அவர் தேவர் என்று எங்கன் பொய் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தேகே பூதலத்தே. இந்த உலகத்தில் மக்களாயிருப்பவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? தனக்கு தெரிந்த ஒன்றை கடவுளாக சொல்லுகிறார். தான் கண்டதே கடவுள் என்று சொல்லுகிறார். இவர்தான் கடவுள், இவர்தான் கடவுள். எல்லாரும் இவர்தான் கடவுள்னா யாராவது ஒருத்தர் சொல்றதா உண்மையா இருக்கும், மத்தவன் சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கு இல்லையா? எல்லாரும் சொல்றதையும் எப்படி உண்மை கடவுளா இருக்க முடியும்? ஆகவே அவ அத்தேவர் தேவர், அந்த உண்மை தேவர் என்று சொல்லுகிறவர் தான் எம் தேவர், நான் சொல்லுகிற கடவுள். அத்தேவர் தேவர், தேவர் நான் வணங்குகின்ற தெய்வம் தான் தேவர், உலகத்திலேயே உண்மையான கடவுள். அவரு தேவரு, அவரே மற்ற எல்லாருக்கும் கடவுள், மேம்பட்டவர் என்று இங்கன் பொய்த்தேவு பேசி. இந்த உலகத்தில பொய்யாக கடவுளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை கடவுளை விட்டுட்டு யாரோ ஒருவனை இந்திரனையோ பிரம்மனையோ திருமாலையோ உயர்த்தி வச்சு இவன் தான் பெரிய கடவுள் பெரிய கடவுள் என்று சொல்லி பொய்த்தேவு பேசி, பொய்யான தெய்வத்தை பேசி பேசி புலம்புகின்ற வெறுமும் வாயினாரே சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும்படியான இந்த பூலோகத்தில் பத்தேதும் இல்லாத கொஞ்சம் கூட பற்று இல்லாத, பத்து என்பது பற்று அன்பு, அன்பு என்பது பத்து என்று வந்திருக்குது. பற்று என்ற வல்லினம் எதிரை நோக்கி தகரமாக வந்திருக்கு. பத்து ஏதும் இல்லாத என் பற்று அற, இறைவனிடத்திலே பற்று கொஞ்சமும் இல்லாத எனது பற்று, உலகத்திலே பிடிச்சிருக்கிற எல்லா பற்றுக்களும் அற விட்டுவிட. இறைவனிடத்துல எனக்கு பற்று இல்ல, ஆனா உலக பொருள் அத்தனையிலும் பற்று வச்சிருக்கிறேன். இறைவன் என்ன பார்த்தன் பண்ணுனா, உலக பொருள் இருக்கிற பற்று அற்று ஒழியறதுக்காக வந்தான், வந்து எனக்கு உபதேசம் பண்ண. உலக பற்று அற்றாதான் இறைவனிடத்துல திரும்புவான்னு சொல்லி இறைவன் வந்தானா. பற்ற நாம் பற்றி நின்ற உலக பற்றெல்லாம் நீங்கி மறுபடி அவனுடைய திருவடியை பற்றி கொண்டிருந்த மெய்தேவர் தேவர்க்கே, மெய் தேவர் தேவர்க்கே தேவதேவர், அவர்தான் தேவாதி தேவன் என்று சொல்லுகிற பெருமான். மெய் உண்மையான தேவர் தேவர்க்கே தேவதேவனாகிய பரமேஸ்வரனுக்கே சென்று அவனிடத்திலே அணுகி, ஊதாய் எனக்கு நீ தூது சொல்ல வேண்டும் கோத்தும்பி வண்டே, வண்டே எனக்காக நீ தூது சொல். ஆகவே மற்றவர்கள்லாம் உலகத்தில் பொய்த்தேவை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே வண்டே நீ அவர்கள் பக்கம் போகாதே, நீ என்ன பண்ண வேண்டும், உண்மையான தேவன் எவனோ அந்த தேவனிடத்திலே சென்று எனக்காக நீ தூது செல் என்று இந்த வண்டையை அனுப்பினர்.